விவிலிய தேடல்
உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு.
ஆழ்கடலில் முத்தெடுக்க செல்வோம் வாருங்கள் அன்பர்களே. விவிலியம் ஒரு பெரும் கடல் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. இந்த கடலில் நாம் கண்டெடுத்த முத்துக்கள் பல. கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கி விவிலிய தேடலில் இயேசுவின் புதுமைகள் என்ற முத்துக்களையும், தவக்காலத்தில் இயேசு சிலுவையில் கூறிய அந்த 7 சொற்கள் என்ற முத்துக்களையும் கண்டெடுத்தோம். இந்த விவிலிய தேடல் துவங்கி இனிவரும் வாரங்களில் சங்கீதங்கள் என்று நாம் வழக்கமாக கூறும் திருப்பாடல்கள் நூலிலிருந்து முத்துக்களை எடுப்போம், தொடுப்போம். என்னுடைய நண்பர் ஒருத்தரும் அவருடைய மனைவியும் ஒவ்வொரு வாரமும் தவறாம ஜபக்கூட்டங்களில் கலந்துக்குவாங்க. பல ஜபக்கூட்டங்களை அவங்களே நடத்துவாங்க. ஒவ்வொரு ஜபக்கூட்டத்துக்கும் அவங்க தவறாம கொண்டு செல்வது அவங்களுடைய விவிலியம். அவங்ககிட்ட இந்த விவிலியத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. அந்த 2 விவிலியங்களும் கொஞ்சம் அழுக்கா, ஓரங்கள் மடிந்து, ஒரு சில பக்கங்கள் தையல் பிரிந்து வெளியே வந்து பார்க்க பரிதாபமாக இருக்கும். புது விவிலியங்கள் அவங்களுக்கு பரிசா வந்தாலும், பல ஆண்டுகளாக அவங்க பயன்படுத்திய அந்த விவிலியங்கள் தான் அவங்க எப்போதும் கொண்டு செல்கின்ற அந்த பொக்கிஷங்கள். அந்த விவிலியங்களை நாம் புரட்டி பார்த்தப்ப திருப்பாடல்கள் பகுதி பக்கம் பக்கமாக தையல் பிரிஞ்சு, ஒரு சில பக்கங்கள் லேசாக கிழிஞ்சு ஒட்டு போடப்பட்டிருந்தன. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப சிதைந்திருந்த மற்றொரு பகுதி நற்செய்தி பகுதி. என்னுடைய விவிலியத்துக்கும் இதே கதிதான். உங்ககிட்ட இருக்கிற விவிலியமும் இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். விவிலியத்தினுடைய பக்கங்கள் அழுக்கேறி கிழிந்து போய் ஒட்டப்பட்டு தையல் பிரிஞ்சிருக்கிறதுல இவ்வளவு பெருமையா? ஆம் அன்பர்களே, இப்படி ஒரு நிலைமை நம்முடைய விவிலியங்களுக்கு ஏற்படுவது பெருமைக்குரிய விஷயம்தான். விவிலியத்தை அவ்வளவு பயன்படுத்துகிறோம் என்பதுதானே இதனுடைய பொருள். நீங்கள் பயன்படுத்துகின்ற விவிலியத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அங்கே நம்ம ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகின்ற அந்த நூல் திருப்பாடல்கள் நூல் என்பது உங்களுக்கு தெரிய வரும். திருப்பாடல்கள் அள்ள அள்ள குறையாத ஒரு அமுத சுரபி, பட்டை தீட்டப்பட்ட ஒரு வைரம், தோண்ட தோண்ட வெளிவருகின்ற ஒரு நீர்ச்சுனை. உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் பல்வேறு அடைமொழிகளில் இந்த நூலை நீங்கள் வர்ணிக்கலாம். எல்லாமே இந்த நூலுக்கு பொருந்தும். நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல நிகழ்வுகளில், பல்வேறு மனநிலைகளில் இந்த நூலை நாம் பயன்படுத்தியிருக்கின்றோம், பலனும் பெற்றிருக்கின்றோம். அதே போல நம்முடைய இல்ல வைபவங்களில், குழு ஜபங்களில், திருவழிபாடுகளில் நாம் திருப்பாடல்களை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றோம். எனவே இது ஒரு அமுத சுரபி. ஒவ்வொரு தடவையும் ஒரு சங்கீதத்தை பயன்படுத்துகிறோம், அடுத்த முறை அதே சங்கீதத்தை வேறொரு நாள் வேறொரு சூழ்நிலையில் படிக்கும்போது அந்த திருப்பாடல் நமக்கு வித்தியாசமான பொருள் தருவதையும் உணர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த நூல் ஒரு வைரம். பலவிதமான ஒளியில் பலவித வண்ணங்களை தருகின்றதே, அதனால இது ஒரு வைரம். அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடல்கள் அல்லது சங்கீதங்கள் ஒரு சராசரி நாளில் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கணக்கு. கத்தோலிக்க திருவழிபாடுகளில் வருடத்தின் 365 நாட்களில் குறைந்தது 300 நாட்களாகிலும் திருப்பலியில் பதிலுரை பாடலாக திருப்பாடல்கள் இடம்பெறும். ஒரு நாளுக்கு 24 மணி நேரங்கள். அந்த 24 மணி நேரங்களில் உலகின் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு திருப்பலி நிகழ்ந்த வண்ணம் இருக்கும். அங்கு திருப்பாடல்கள் வாசிக்கப்படும் அல்லது பாடப்படும். இதுவன்றி பல துறவு மடங்களில், குருமடங்களில் தினமும் காலை, மதியம், மாலை ஜபங்களில் திருப்பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த 2 நிகழ்ச்சிகளை மட்டும் வைத்து பார்க்கும்போது உலகம் என்ற கோலத்திலிருந்து பாடல்களாக, வாசகமாக, ஜபமாக திருப்பாடல்கள் என்ற நூலின் பல பகுதிகள் வான்வெளியில் 24 மணி நேரமும் 365 நாட்களும் ஒலித்துக்கொண்டே இருக்கின்றன. இது தவிர தனிப்பட்டவர்களுடைய வீட்டு வைபவங்களில், ஜபக்கூட்டங்களில், நோயுற்றிருப்பவர்களுடைய படுக்கை பக்கத்தில், இப்படி பல சந்தர்ப்பங்களில் சங்கீதங்கள் வாசிக்கப்பட்ட வண்ணம் இருக்கும். மொத்தத்தில் இந்த உலகத்தை ஒரு மனித பிறவியாக நம்ம கற்பனை செஞ்சா, திருப்பாடல்கள் அந்த மனித உயிர் இடைவிடாமல் உள்வாங்கி வெளிவிடும் மூச்சை போல இருப்பதை புரிந்து கொள்ளலாம்.
உயிர் உள்ளது.
அமுத சுரபி, வைரம், நமது மூச்சு. ஆம் அன்பர்களே, இப்படி பல வகைகளில் நாம் சிந்திக்கும் இந்த திருப்பாடல்கள் நூல் இவ்வளவு புகழ் பெறுவதற்கு காரணம் என்ன? இந்த நூலில் பெரிய அறிவு சார்ந்த தத்துவங்கள் இல்லை. இது ஒரு வரலாற்று நூல் இல்லை. இந்த நூல் தருவதெல்லாம் ஜபங்களும் கவிதைகளும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் காணக்கிடக்கும் பல உண்மைகளை, உணர்ச்சி கொந்தளிப்புக்களை, மகிழ்ச்சிகளை, துக்கங்களை எடுத்துக் கூறும் எளிய நூல். வாழ்க்கையின் யதார்த்தங்கள் இந்த நூலின் பல பாடல்களில் எதிரொலிப்பதால் வாழ்வின் பல சூழல்களுக்கு இதிலிருந்து நாம் பொருள் தேடிக்கொள்கின்றோம். நம்முடைய தேடுதல் சில சமயங்களில் குழந்தைத்தனமாக இருப்பது போல தெரியலாம். உதாரணமா, நம்மில் பலர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காணும்போதோ அல்லது ஒரு முக்கிய முடிவெடுப்பதற்கு முன்னோ விவிலியத்தை கையில் வச்சுக்கிட்டு கண்களை மூடி எதேச்சையாக ஒரு பக்கத்தை திறப்போம். அங்கே நம்முடைய கண்களில் படுகின்ற விவிலிய வசனத்தை படிப்போம். அது இறைவன் நமக்கு அன்று வழங்கும் வார்த்தையாக நாம் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவாக நாம் ஏற்போம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் விவிலியத்தில் அடிக்கடி திறக்கக்கூடிய ஒரு பகுதி திருப்பாடல்கள் நூலாக தான் இருக்கும். எப்படி? எந்த ஒரு விவிலிய புத்தகத்திலும் பழைய ஏற்பாட்டினுடைய மையப்பகுதியில் இந்த புத்தகம் அமைந்திருக்கின்றது. எனவே இப்படி எதேச்சையாக பிரிக்கின்ற நேரத்தில் பலமுறை திருப்பாடல்கள் நூலை நாம் பிரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்க, முக்கியமான முடிவுகள் எடுக்க நம்மில் பலருக்கு திருப்பாடல்கள் நூல் உதவியாக இருந்திருக்கின்றது. திருப்பாடல்கள் புத்தகம் பழைய ஏற்பாட்டுக்கு மத்தியில் மட்டுமல்ல விவிலியத்தின் மையப்பகுதியாகவும் இருப்பதை ஒரு முறை மின்னஞ்சலில் வந்த தகவல் எனக்கு சொல்லியது. இன்றைக்கும் இந்த தகவல் இணையதளத்தில் உள்ளது. சென்டர் ஆஃப் த பைபிள், விவிலியத்தின் மையம் என்று இணையதளத்தில் தேடினால் நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள் இவை. இந்த இணையதளத்தில் சொல்லப்பட்டுள்ள தகவலின்படி விவிலியத்தின் மையம் எது தெரியுமா? திருப்பாடல்களின் 118 அதிகாரம். அதாவது 118 திருப்பாடலுக்கு முன் விவிலியத்தில் 594 அதிகாரங்கள் உள்ளன. இந்த திருப்பாடலுக்கு பின் 594 அதிகாரங்கள் உள்ளன. இந்த இணையதளத்தில் இன்னும் பல தகவல்கள் உள்ளன, வாசித்து பாருங்கள். எதேச்சையாகவோ எண்ணிக்கை வழியாகவோ நாம் கண்டெடுக்கும் திருப்பாடல்கள் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை நமக்கு தரும். உதாரணத்திற்கு இப்போது நான் சொன்ன அந்த 118 திருப்பாடல் அழகான ஒரு நன்றி புகழ் மாலை. முடிந்தால் அன்பர்களே, அந்த திருப்பாடலை முழுவதுமாக இன்று வாசித்து பாருங்கள், பயனடைவீர்கள். அந்த திருப்பாடலின் ஒரு சில வரிகளை இப்போது கேட்போம்.
திருப்பாடல்கள் 118. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரின் தஞ்சம் புகுவதே நலம். ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன்.
நான் ஒரு முறை ஒரு கன்னியர் மடத்திற்கு தவக்காலத்தின் போது சென்றேன். அங்கிருந்த கன்னியர் ஒரு அழகிய பழக்கத்தை பின்பற்றுவதை கண்டேன். விவிலியத்தின் பல வாசகங்கள், அதிலும் முக்கியமாக திருப்பாடல்களிலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள் சிறு துண்டு அட்டைகளில் எழுதப்பட்டிருந்தன. தவக்காலத்தின் ஒவ்வொரு நாளும் அவர்கள் காலை ஜபங்கள், திருப்பலி இவைகளெல்லாம் முடித்துவிட்டு காலை உணவிற்கு வரும்போது ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை எடுப்பார்கள். அதில் காணப்படும் இறைவார்த்தைகளின்படி அவர்களது அன்றைய தியானங்கள், செயல்பாடுகள் இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அன்புள்ளங்களே, பொதுவாகவே விவிலியம், அதில் நாம் காணும் இறைவார்த்தை, சிறப்பாக திருப்பாடல்களில் உள்ள வரிகள் அன்றாட வாழ்வுக்கு பயன் தரும் அற்புத ஊற்று. திருப்பாடல்கள் அல்லது சங்கீதங்கள் என்ற நூலில் நம்முடைய விவிலிய தேடலை ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் சில தேடல்களில் இந்த நூலின் தனி சிறப்புகளை சிந்தனை செய்வோம். இந்த நூல் ஒரு கவிதை தொகுப்பு என்று, இசைக்கு ஏற்ற பகுதி என்று, ஜெபிக்க கற்றுத்தரும் பகுதி என்று நாம் தொடர்ந்து விவிலிய தேடல் நிகழ்ச்சிகளில் சிந்திப்போம்.
தீமைகள்
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.